أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون.
ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أن الله سخدر سخدر إليه الله ليه بير رلال عنه ليه كلامه هي القرآن இந்த தொடர் வகுப்பினூடாக ஓரளவு நாம் புரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சூரத்து நப என்ற சூறாவை முடித்துவிட்டு இப்போது சூரத்து நாசியாத் என்ற அடுத்த அத்தியாயத்தின் பெரும்பாலான பகுதிகளை பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த சூறாவின் இறுதி பகுதியை நாம் முடிக்க இருக்கின்றோம். இந்த சூரத்து நாசியாத் பாடமானவங்க யார் இருக்கிறீங்க? மனப்பாடம் செய்யும் சகோதரர் ஓதினார் சென்று மஷால் தான் முடியுமானவர் நம்ம படிக்கக்கூடிய சூறாக்களை மனனம் செய்தார். இங்கே வகுப்பில் மட்டுமல்ல, நீங்கள் எங்கேதாவது தப்சீர் கிளாஸ்களுக்கு போகும்போது அதை மனப்பாடம் செய்து கொண்டால் இன்னும் அது கூடுதல் பயன் தரக்கூடியதாக இருக்கும் மஷால் தான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இறுதி பகுதியிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஅன்தும் அஷ்ஷது கல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. அதாவது மறுமை சாத்தியமில்லை, மரணத்திற்கு பிறகு மனிதர்களை அல்லாஹ் எழுப்புவதிலே சந்தேகம் கொண்ட அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், அஅன்தும் அஷ்ஷது கல்கன், படைக்கப்படுவதில் நீங்கள் கடினமானவர்களா அல்லது வானமா என்று அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை கேட்கிறான். இப்ப மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மரணித்த பிறகு அந்த காலத்திலே இருந்த முஷ்ரிக்குகள் அல்லது நாஸ்திக சிந்தனை உள்ளவர்கள், மரணத்திற்கு பிறகு மனிதன் எழுப்பப்படுவது என்பது சாத்தியமற்ற ஒன்று. அதுக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதனுடைய அந்த எலும்பை கொண்டு வந்து உதித்து காட்டி உக்கி போன இந்த எலும்பையா அல்லாஹு தஆலா எழுப்ப போகிறான் என்று ஒரு முஷ்ரிக் கேட்ட நிகழ்வு நமக்கு நினைவில் இருக்கும். இப்படி அவர்கள் மறுத்து கொண்டிருந்தார். அல்லாஹ் கேட்கிறான், உங்களை படைப்பது கடினமானதா அல்லது வானத்தை படைப்பது கடினமானதா? இந்த கேள்வி மிகவும் அர்த்தமான ஒரு கேள்வி. மனிதர்களுடைய சிந்தனையை தூண்டி அதன் மூலம் மறுமையினால் சாத்தியம் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்ல வருகிறான். இப்ப வானத்தை படைப்பதை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்கிறான், லஹல்கு ஸமாவாதி வல் அர்த் அக்பரு மின் ஹல்கின் நாஸ். வானங்களையும் பூமியையும் படைப்பது என்பது மனிதர்களை படைப்பதை விட பெரியது. இப்போ வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் மனிதர்களை படைப்பது என்பது அல்லாஹுக்கு சாதாரணமான விஷயம். இப்போ அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை அவன் படைத்தான், மீண்டும் அவனை மரணிக்க செய்வான், அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இது அல்லாஹுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. எப்படி வானத்தை அவன் படைக்கிறான்? பனாஹா, அந்த வானத்தை அவன் நிறுவுகிறான். அதாவது அதை பற்றி சொல்லும்போது ரஃபஅ சம்கஹா, அதனுடைய முகட்டை உயர்த்தி, ஃபஸவ்வாஹா, அதை சீராக்கினான். இப்ப சீர் என்று சொன்னால் வானத்தினுடைய முகடு உயர்த்தப்பட்டிருக்கிறது, எந்த விதமான தூணும் கிடையாது, ஆனா தூண் இருக்கிறது, வானத்திற்கு தூண் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்காத தூணை வைத்து அல்லாஹு தஆலா வானத்தை உயர்த்தியிருக்கிறான். நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தூண் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அற்புதமான முறையில் இந்த வானத்தையும் பூமியை படைத்திருக்கிறான் என்பதை இங்கே சொல்கிறார். அதன் இரவை மூடி பகலை வெளிப்படுத்தினான். பூமியை வானத்தை படைக்கிறான், அதற்கு பிறகு அதிலிருந்து வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான், இருட்டை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தலாம். சீர் செய்த முறைகள், இருட்டு வெளிச்சம் எல்லாமே வானத்திலிருந்து வருகின்றன என்ற செய்தி அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், சொல்லிவிட்டு சொல்லுகிறான். வல் அர்த பஅத தாலிக தஹாஹா, அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான். சில அறிஞர்கள் தஹா என்பது திஹியா என்ற சொல்லிலிருந்து வந்தது. திஹியா என்றால் ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள ஒரு கோழி வகை போடக்கூடிய முட்டைக்கு திஹியா என்று சொல்வார்கள். அப்ப பூமியை அல்லாஹு தஆலா வல் அர்த பஅத தாலிக தஹாஹ, முட்டை வடிவில் ஆக்கினான் என்று சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் சலஃபுகள் யாரும் அந்த விளக்கத்தை சொல்லவில்லை. சலஃபுகள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்றால், பூமியை விரித்தான். இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, முதலில் படைக்கப்பட்டது வானம், அதற்கு பிறகு படைக்கப்பட்டது பூமி என்பது தெரிகிறது. வல் அர்த பஅத தாலிக தஹாஹ, சில இடங்களிலே பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முதலில் படைக்கப்பட்டது பூமி என்றும் அதற்கு பிறகுதான் வானம் படைக்கப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரா 28வது நினைக்கிறேன், வல்லதி கலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் ஸும்ம ஸ்தவா இலஸ் ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன ஸபா ஸமாவாத், வல்லதி கலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅன், பூமியில் உள்ள அனைத்தையும் அவனே உங்களுக்காக படைத்தான். வல்லதி கலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் ஸும்ம ஸ்தவா இலஸ் ஸமா, பிறகு வானத்தின் மீது உயர்ந்து, ஃபஸவ்வாஹுன்ன ஸபா ஸமாவாத், ஏழு வானங்களாக அதை சீர் செய்தான். அப்ப இந்த வசனத்தை வெளிப்படையில பார்க்கும்போது, முதல்ல படைக்கப்பட்டது எது? பூமி என்பது வருது. அப்ப இரண்டுக்கும் இடையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு இணக்கம் காணுகிறார்கள். முதலில் படைக்கப்பட்டது பூமிதான், முதலில் படைக்கப்பட்டது பூமிதான், இல்ல மன்னிக்கணும், முதலில் படைக்கப்பட்டது வானம் தான், அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா பூமியை படைத்தான். பூமியை படைத்து விட்டு அதற்கு பிறகு வானங்களை ஏழு வானங்களாக சீர் செய்கிறான். இப்படி புரிந்து கொண்டால் முரண்பாடு இருக்காது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இந்த இடத்துல சேர்த்து ஒரு விளக்கம் தருகிறார்கள். இப்ப சுருக்கமாக என்னென்னால், அல்லாஹுடைய வல்லமையை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் ஊடாக தெளிவுபடுத்தி, அல்லாஹுவால் முடியாதது எதுவும் இல்லை, அல்லாஹுக்கு எல்லாம் முடியும். அல்லாஹு தஆலா வானங்களை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான். இப்படி வானங்களையும் பூமியையும் படைத்து அவன்தான் மனிதனையும் படைத்தான். எனவே இந்த மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவனை எழுப்புவது என்பது அல்லாஹுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா என்பதை அல்லாஹு தஆலா இங்கே கேட்கிறான். அந்த பூமியிலிருந்து அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வ மர்அஹா, பூமியிலிருந்து அதற்கான தண்ணீரையும் மேய்ச்சல் நிலத்தையும் வெளிப்படுத்தினான். பூமியிலிருந்து பூமிக்கு தேவையான தண்ணீரை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துறான், மேய்ச்சல் நிலங்களையும் அல்லாஹு தஆலா அந்த பூமியிலே உருவாக்குகிறான். வல் ஜிபால அர்சாக, மலைகளை முளைகளாக அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். முளை என்று சொன்னால் அந்த மலை, இந்த பூமிக்குரிய ஒரு பாதுகாப்பு அம்சமாக மலை அல்லாஹு தஆலா ஆக்குகிறான். மதா அல்லக்கும் வலி அன் ஆமிக்கும், உங்களுக்கும் உங்களது கால்நடைகளுக்கும் வாழ்க்கை வசதிக்காக அல்லாஹு தஆலா இப்படி செய்கிறான். இது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது? மனிதனுக்காகத்தான். உலகத்தில் உள்ள அனைத்தையும் இப்படி ஒரு செட்டப் அல்லாஹு தஆலா செய்திருப்பது மனிதனுக்காக. அதத்தான் அந்த சூரத்துல் பக்ராவுடைய வசனம், ஹுவல்லதி கலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅ, பூமியில் உள்ள அனைத்தையும் அவனே உங்களுக்காக படைத்திருக்கிறான். இப்ப எல்லாத்தையுமே உங்களுக்காக படைத்திருக்கக்கூடிய நிலையில் உங்களை எதற்காக படைத்திருக்கிறார்? நீங்கள் வந்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக, உங்களை வீணாக படைக்கவில்லை. உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான், உங்களை அவனை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா நாடும் போது மறுமை வரும், உலகம் அழிக்கப்படும். அதை அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஃபைதா ஜாஅதி தாம்மத்துல் குப்ரா, மாபெரும் அமளி துமளி ஏற்படும் போது. இப்ப மறுமை உண்டாகிற அந்த நிகழ்வு வந்து மிக பயங்கரமானது, சாதாரணமானது. தாம்மத்துல் குப்ரா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். தாம்மத்துல் குப்ரா என்றால் எல்லாமே ஒரு வகையான குழப்பமாக இருக்கும். அத சூரத்துல் ஹஜ்ஜுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பகும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஸல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமை உண்டாகிற அந்த நிகழ்வு மிக மகத்தானது. அந்த மகத்தானது என்பது அல்லாஹ் எப்படி சொல்றான் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த குட்டிகளை அல்லது பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடியவற்றை அப்படியே விட்டுவிடும் அவர்களை அறியாமல். வதவாஉ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் சிசுக்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படியே வைத்து விடுவார்கள். இப்ப குழந்தை பிரசவிப்பது என்பது மறுபிறவி போன்று சொல்லுவாங்க, அவ்வளவு கஷ்டமானது என்பதனால. அப்படியான ஒரு கஷ்டமான விஷயம் அந்த நேரத்தில் எப்படி நடக்குமோ, ரொம்ப சிம்பிளா நடக்கும். அவங்களை குழந்தை பெற்றது அவங்களுக்கே புரியாது, அந்த அளவுக்கு பயங்கரமானி. ஏன்னா எல்லாமே குழப்பம் தான். என்ன இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, பூமி ஒரு பக்கம் உசுப்பப்படும். அல்காரியா, பிட்டிய சத்தம் ஒன்று வரும், அந்த சத்தம் வந்து உள்ளத்தை பாதிக்கும். அந்த சத்தம் கேட்கும் போது அடிவிழும் உள்ளத்தில். வமா அதராக அல்காரியா, யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ், ஈசல்களை போன்று மனிதர்கள் மாறுவார்கள். وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ الْمَنْفُوشِ, இப்படி சிதறவிடப்பட்ட பஞ்சுகள் போன்று மலைகள் மாறும். அப்ப அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மறுமை உண்டாகக்கூடிய நிகழ்வு எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சூறு உதப்பட்டால் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு மிக பயங்கரமாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹு தஆலா தாம்மத்துல் குப்ரா என்று சொல்கிறார். அந்த நிலை ஏற்படும் போது யௌமய ததக்கருல் இன்சான், மனிதன் யோசிப்பான். எப்போதுமே மனிதன் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் இது, காலம் கடந்த ஞானம். கடைசியில் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கைசதப்படுவான். படிக்கிறதுக்கு முன்ன அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கவனமாக இருந்து படிப்போம், எக்ஸாம் எழுதோண்டு யோசிக்கிறது. ரிசல்ட்ஸ் மோசமா வந்ததுக்கு பிறகு கை செய்தப்படுவான். வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் இந்த வேலையை தான் அவன் செய்கிறான். அதே போன்றுதான் அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தின் விஷயம் தெளிவா எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. போதகர்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் படைக்கப்பட்டது வீணுக்காக அல்ல, நீங்கள் படைக்கப்பட்டது ஒரு நோக்கத்தோடு. அல்லாஹுதான் உங்களை படைத்திருக்கிறான், உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். சஹர லக்கும் மஃபில் அர்தி ஜமீஅ, பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு அவன் வசப்படுத்தி தந்திருக்கிறான். இப்படியெல்லாம் உங்களுக்கு தந்தவன் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், நீங்கள் அவனுடைய அப்துகளாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அடிமைகளாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இது சொல்லப்படுது திரும்ப திரும்ப. ஆனா மனிதன் என்ன செய்யறான் சொன்னால், இந்த போதனைகள் எதையுமே கண்டுகொள்வதில்லை. அவனுக்கு முக்கியமாக இருப்பது இந்த உலகம்தான். எல்லோரும் மார்க்கம் பேசுற நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், எல்லா மார்க்கமும் பேசுவோம். எது வரைக்கும்? பொதுவா இருக்கும் வரைக்கும். பொதுப்படையாக பேசும்போது ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பர்சனல் வாழ்க்கை என்று வரும்போது பேசக்கூடிய மார்க்கம் தூரம் போயிடும். ஒரு பொருளாதார கஷ்டம் வருகிறது, அந்த கடுமையான கடுமையா அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் என்ன யோசிக்கணும் என்றால், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், இந்த சோதனையில் நான் வெற்றி பெற்றால் எனக்கு நன்மாராயம். ஆனா என்ன நினைக்கிறோம் எல்லாரும், அந்த சோதனை வரும்போது உடனே மரமே மறந்து விடுகிறது, அல்லாஹ் மறந்து விடுகிறோம். இதை எப்படி நம்ம ரிகவர் பண்ணலாம்? இதுக்கு என்ன வழி? ஈஸியான வழி, ஏதாவது பேங்க்ல லோன் எடுக்கிறது அல்லது வட்டிக்கு பணம் எடுக்கிற வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திட்டு போறோம். அதுக்கு பிறகு திரும்ப வந்து தௌபாவுக்குரிய வழி என்னன்னு கேட்போம். திருமணம் நம்ம வீட்டு கொண்டு வந்துட்டால், பொதுவா திருமணத்தை பத்தி பேசும்போது ஆடம்பரம் கூடாது, அப்படி கூடாது, இப்படி கூடாது, எல்லாமே பேசுவோம். நம்முடைய வீட்டு திருமணம் வந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில யாருல தலையில போடுவோம்? வீட்டுல விட்டாங்கல்ல, பெண்கள் தரப்புல பிரஷரா இருந்துச்சு. பெண்களா இருந்தாலும் மனைவியை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது. நம்மளும் அது குழந்தை தான். மார்க்கம் என்பது மக்களை பொறுத்தவரையில் ஒரு செகண்ட் திங்கா தான் மாறிச்சு, இரண்டாம் பட்சமான நிலை. இந்த உண்மையை எப்போது அறிகிறார்கள்? மறுமை உண்டாகும் போது. பைதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரா, அந்த பெரிய நிகழ்வு உண்டாகும் போது மனிதன் எல்லாத்தையும் நினைத்து பார்ப்பான். வபுர்ரிஸத்தில் ஜஹீமுல் மையரா, அடுத்த ஸ்டெப் என்ன? பார்க்கிறவர்களுக்கு நெருக்கமாக நரகம் கொண்டு வந்து காண்பிக்கப்படும். ஏற்கனவே நம்ம சூரத்துல் ஃபஜ்ரை பார்க்கும் போது இதை பார்த்தோம். மர்மம் உண்டாயிட்டால் அடுத்த நிகழ்வு என்ன? கேள்வி கணக்கு. கேள்வி கணக்கு நடந்து கொண்டிருக்கும் போது நரகம் கொண்டு வரப்படும். நரகத்தை கொண்டு வர்றது யாரு? மலக்குகள். எத்தனை மலக்குகள்? 70,000 மலக்குகளா? 70,000. ஒவ்வொரு நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள், ஒவ்வொரு மூக்கணாங்கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று இழுத்து கொண்டு வருவாங்க. நரகம் காட்டப்படும். நரகத்தினுடைய சத்தத்தை கேட்பார்கள். சமீஉலஹா தகையுதன் வ ஜஃபீரா, இறைந்து கொதித்துக் கொண்டிருக்கும். இப்ப மறுமை உண்டானால் அடுத்த நிலை இது. அல்லாஹு தஆலா இந்த காட்சியை நமக்கு காட்டி விட்டு முதல் என்ன சொன்னான் என்றால், நீங்க நினைக்காதீங்க மறுமை உண்டாக்குவதும் மனிதனை எழுப்புவதும் அல்லாஹ் கஷ்டமானது என்று நினைக்காதீர்கள். நீ உங்களுடைய பார்வையில் மிக கஷ்டமானது எது? வானத்தையும் பூமியையும் படைப்பது, அதை படைத்ததே அல்லாஹ்தான். உங்களை படைப்பது அல்லாஹ் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படியான அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழிப்பார். அந்த உலகம் அழியும் போது எப்படியான காட்சிகள் நிலைமைகள் உண்டாகும்? பயங்கரமாக இருக்கும். உலகம் அழிந்த பிறகு மறுமை உண்டாகும். மறுமையிலே அல்லாஹு தஆலா வருவான். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். அந்த நேரத்தில் நரகம் காண்போருக்கு நெருக்கமாக வெளிப்படுத்தப்படும், காட்டப்படும். இப்ப அல்லாஹு தஆலா இந்த காட்சியை நமக்கு சொல்லிவிட்டு அடுத்ததாக முடிவுகளை சொல்கிறான். யார் வரம்பு மீறி, வரம்பு மீறினால என்ன? அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரம்புகளை தாண்டுவது தான் வரம்பு மீறுவது. உதாரணமாக ஹராமான விஷயங்களை செய்யறது, அதே போல வாரிசுரிமை சம்பந்தமாக சொல்லக்குள்ள அல்லாஹு தஆலா யூசிக்கும் அல்லாஹி அவுலாதிக்கும் சூரத்துல் நிசாவினுடைய 11வது வசனத்திலிருந்து சொல்றான், யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லில்ஸகரி மித்லு ஹஃப்லில் உன்தை, உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியச் செய்கிறான். நீங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு ரெண்டு கொடுத்தால் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒன்று கொடுங்கள். அப்படி முழு டீட்டெயில்ஸையும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லுவோம். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகள், வரையறைகள். இது அல்லாஹ் போட்டிருக்கிற வரம்பு. வராசத் என்பது அல்லாஹ் போட்டிருக்கிற வரம்பு. ஜக்காத் என்பது அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரம்பு. நோன்பு என்பது அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரம்பு. இந்த வரம்புகளை மீறினால், அந்த எல்லைகளை மீறினால் என்பதுதான் இங்கு சொல்றது. அல்லாஹ் ஏவியவைகளை செய்யாமல் விடுவதும் வரம்பு முறுவது, அல்லாஹ் தடுத்தவைகளை செய்வதும் வரம்பு முறுவது. யார் வரம்பு முறுகிறாரோ, என்னது வரம்பு முறி, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாரோ. வரம்பு முறுறவர் யார் அறிப்பார்? உலக வாழ்க்கைக்காகத்தான் வரம்பு முறுவார். உதாரணமா ஜக்காத் இருக்கிறது, ஜக்காத்துக்கு அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கிறான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம். அவனோட தங்கம் இருந்தாலே இவ்வளவு, வெள்ளி இருந்தாலே இவ்வளவு, விவசாயம் பண்ணால் இவ்வளவு, கால்நடை இருந்தால் இவ்வளவு, அல்லாஹு தஆலா ஒரு வரம்பதுல போட்டிருக்கிறான். இப்ப வருடம் முடிவில் அதுக்குரிய நிசாப் ஏதோ அடைந்திருக்கும் போது கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். இதை கொடுக்காமல் மனதை தடுப்பது எது? உலக ஆசை. ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறால் யூசிருல் ஹயாத்தை துன்யா, உலக வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கிறான். எல்லாமே அப்படிதான். இப்ப தொழுகையுடைய டைம்ல தொழாமல் இருக்கிறோம், என்ன செய்வோம்? ஒன்று கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்போம், அல்லது தூங்குவோம், அல்லது நண்பர்களோட சும்மா சட் பண்ணிட்டு இருப்போம். அதனாலதான் தொழுகையை மிஸ் பண்றோம். உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறான். அப்ப யார் வரம்பு மீறி உலகத்தை தேர்வு செய்கிறார், வஆசர் அல் ஹயாத் அத்-துன்யா فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. அவர் ஒதுங்கும் தளம் நிச்சயமாக நரகம் தான். என்ன நரகம் முன்னால போகுது? அவர் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, நரகம் முன்னாடி காட்டப்பட்டு கொண்டிருக்கு. அந்த நரகத்துக்கு யார் போக போகிறார்? வரம்பு மீறி உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறவர். அடுத்து அல்லாஹு தஆலா இந்த இத சொல்லிட்டு சொல்றான், வ அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி. யார் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னை தன்னுடைய ஆன்மாவை மனோ இச்சையை விட்டும் தடுத்துக் கொள்கிறாரோ, ஃப இன்னல் ஜன்னத்து ஹியல் மஹ்வா, நிச்சயமாக சுவர்க்கம்தான் அவர் ஒதுங்கும் தலமா. நாம் எல்லோரும் சுவர்க்கம் நரகம் இரண்டையும் ஈமான் கொள்கிறோம், அதுல டவுட் இருக்கா? இல்ல. சுவர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டிருக்கின்றன, அது நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். சுவர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டிருக்கின்றன, புதுசா படைக்கிறது அல்ல, படைக்கப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குர்ஆனில் சொல்லுவோம், உஇத்தத் லில் முத்தகீன், உஇத்தத் லில் காஃபிரீன். தக்வா உள்ளவர்களுக்கு சொர்க்கம் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது, காஃபிர்களுக்கு நரகம் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போன்று சொர்க்கத்தை படைத்த போது, நரகத்தை படைத்த போது என்றெல்லாம் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை நான் அழைத்து சொல்றேன் என்றால், சிலர் இப்போ பிரச்சாரம் செய்யறாங்க இன்னும் படைக்கப்படவில்லை, பிறகுதான் அது படைக்கப்படும் என்ற கருத்தை சொல்றாங்க. என்றால் இப்ப கொள்கை ரீதியாக ஒரு பக்கம் வழிகேடுகள் பரப்பப்படுற அதே நேரத்தில் சரியான கொள்கை மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இப்ப சுவர்க்கமும் நரகம் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று நம்புகிறோம். சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், தெரியும் என்றால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நம்புறோம். ஆனால் என்ன நம்புறோம் என்றால், சுவர்க்கத்தில் உள்ள சொல்லப்படக்கூடிய பெயர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள பெயர்களை தவிர அதனுடைய யதார்த்தம் வந்து வேறு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபீஹா மா லா அய்னுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதரா அலா கல்பி பஷர். எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாது, எந்த காதுமே கேட்டிருக்காது, எந்த கண்ணுமே பார்த்திருக்காத இன்பங்கள் அந்த சுவர்க்கத்திலே இருக்கிறது. அப்படியான சுவர்க்கத்தை நாம் நம்புகிறோம். அதே போன்று பயங்கரமான நரகம், சிம்பிளா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நரகத்தில் ஆக குறைந்த வேதனை. ஒருவருக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும், அதை அணிந்தவுடன் அவருடைய மூளை ஒதுக்கும் என்று சொன்னார்கள். சிம்பிளா சொல்லாங்க நரக வேதனுடைய நிலை. அதே போன்று சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நரக நெருப்பின் 70%-ல் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். 70 மடங்குல உறுப்பாக. சகாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த வீட்டில் பயன்படுத்துற நெருப்பை கொண்டு எங்களை தண்டித்தாலேயே தாங்க முடியாது என்று சொன்ன நேரத்தில் சொன்ன அந்த பகுதி கூட, அந்த ஒரு பகுதி கூட நேரடியாக நரகத்திலிருந்து வரவில்லை. அல்லாஹ் அந்த பகுதியை எடுத்து கடலில் பலமுறை அமழ்த்தி அவருடைய உஷ்ணத்தை குறைத்து விட்டு தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை விட 69 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு எப்படி இருக்கும் கேட்கிறாங்க. அப்ப அந்த நரகம் சுவர்க்கம் இரண்டையும் சும்மா பயான் பண்றாங்க என்பதற்காக நம்ம கேட்டுக்கொண்டு இருந்துட்டு போகக்கூடாது, அல்லது பெற்றோர் சொன்னார்கள் என்பதற்காக கேட்டுக்கொண்டு இருந்து போகக்கூடாது. இது ரெண்டும் 100% உண்மை. நம்மளோட உள்ளத்துல கடுகளவும் சந்தேகம் இல்லை. அப்பதான் ஈமான். நரகம் உண்மையானது என்பதில் கடுகளவும் சந்தேகம் வரக்கூடாது, சுவர்க்கம் உண்மையானது என்பதில் கடுகளவும் சந்தேகம் வரக்கூடாது. இப்ப சுவர்க்கம் உண்மை, அதிலும் நிறைய பேர் உலகத்தில் உள்ள மதங்களை பின்பற்றுகிறவர்களிடத்தில் சுவர்க்கம் நரகம் நம்பிக்கை இருக்கு. மதவாதிகளிடம் சுவர்க்கம் என்கிற நம்பிக்கை இருக்கு, நரகம் என்கிற நம்பிக்கை, ஆனா தெளிவில்லை. யாருடைய சுவர்க்கம் நரகத்தை பற்றிய கோட்பாடும் தெளிவற்றது. ஆனால் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லக்கூடியது மிக தெளிவானது, அது நம்முடைய உறுதியான கொள்கை. இப்ப இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான் ஒரு மூமினுடைய முழு இலட்சியமாக இருக்க வேண்டும். அவனுடைய விஷன், மிஷன், அவனுடைய டார்கெட் எல்லாமே சுவர்க்கம் தான். அவன் தூங்கும் போதும் அந்த கவலையோடு தான் தூங்க வேண்டும், காலையில் எழுந்திருக்கும் போதும் அந்த கவலையோடு தான் எழுந்திருக்க வேண்டும், அவன் வீதியிலே கிடக்கிற ஒரு பொருளை அகற்றும் போதும் அந்த உணர்வோடு தான் அகற்ற வேண்டும். அவன் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது என்பது லேசான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த சோதனைகள் வராமல் சிம்பிளாக சுவர்க்கம் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். சுவர்க்கத்துக்கு ஈஸியா போக முடியாது. முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்ததற்காக, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போனதற்காக, அல்லது ஒரு சில தாவா பணிகளை செய்ததற்காக, அல்லது ஒரு சில நல்ல காரியங்களை செய்வதற்காக சுவர்க்கம் கிடைக்குமாண்டா? இல்ல, சுவர்க்கம் ரிஸ்க் எடுத்து பெற வேண்டியது, கஷ்டப்பட்டு பெற வேண்டியது. அதுல ஆக முக்கியமான பாயிண்ட் தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், வ அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி, தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு. இப்ப அல்லாஹ் தஆலா எல்லாம் ஒரே எழுப்புவான், 8000 வருடங்கள் அப்படி நிற்போம் எழுப்பப்பட்ட பிறகு 50000 வருடங்கள் நிற்போம். இந்த 50000 வருடங்கள் நிற்கிற மக்கள் கடைசி நேரத்தில் ஒவ்வொரு ரசூல்மாரிடத்திலே நபிமாரிடத்திலே ஓடுவாங்க, தங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை கேட்டு. கடைசியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுவார்கள். அரசியல் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவா, முஹம்மதினுடைய தலையை உயர்த்து, கேள் தரப்படும், ஷஃபாத்திச்சை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷஃபாத் என்ன? கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு சொல்வார். யார் கேள்வி கேட்கிறது? கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். பெண்டைக்கு உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறான்? 700 கோடின்னு வைங்களேன், 700-800 கோடி பேர் இருக்கிறான். உலகம் அழியும் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துல இருந்து எத்தனை மக்கள் இருந்திருப்பாங்க உலகத்தில்? அதை நம்மளால சொல்ல முடியாது. என்ன அல்லாஹு அலா, ஒரு பெரும் எண்ணிக்கை. இவ்வளவு பேரிடமும் கேள்வி கேட்பது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவரோடும் தனித்தனியே பேச போவார். அல்லாஹ் சும்மா நம்ம அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு நிலையை சிந்தித்தாலே போதும். அத்தனை மக்களோடும் அல்லாஹு தஆலா தனித்தனியே பேசுவான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார், மா மின்கும் மின் அஹதின், உங்களில் ஒவ்வொருவரோடும் சயுக்கல்லிமுஹு ரப்பு, அவனுடைய ரப்பு பேசுவான், லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். நாம் நம்முடைய ஒரு ஒரு இடத்துல வேலை செய்தால் அந்த மேனேஜரிடம், அல்லது ஒரு தவறு செய்தால் பெற்றோரிடம், படிக்கும்போது பிரின்சிபலிடம், அல்லது போலீஸில், நீதிமன்றத்தில், இப்படிலாம் போய் நிற்கிறத கற்பனை பண்ணின உடனே பயம் வருது. நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம ஏன் போறல? மக்கள் கோர்ட் கேஸ் வரும், அங்க போய் நிற்க வேண்டும், ஒரு பயம் வருது. ஒரு மூமினிடம் என்ன பயம் வர வேண்டும் என்றால், நான் இவ்வளவு வேலை செய்கிறேன், இப்படி எல்லாம் நடக்கிறேன், நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னால் போய் நான் நிற்க வேண்டும், இந்த பயம் வர வேண்டும். தொழும்போது அந்த பயம் வர வேண்டும். இந்த தூங்கும்போது, தொழுகையை விட்டு விட்டு தூங்கும் போது, தொழுகையை விட்டு விட்டு டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது, நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, ஹராமான ஒரு காரியத்தை செய்யும் போது, அல்லாஹ் கடமையாக்கியவைகளை செய்யாமல் விடும் போது, நான் அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டுமே, அல்லாஹ் என்னிடம் கேட்பானே, இந்த பயம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? நம்முடைய ஹவாவை நம்மால கட்டுப்படுத்த முடியும். அந்த பயம் இருந்தால் மாத்திரம்தான் ஹவாவை கட்டுப்படுத்தலாம். இல்ல என்றால் மனோ இச்சையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். மனோ இச்சையை கடவுளாக ஆக்குவது ஷிர்க். மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது என்பது ஷிர்க். தன்னுடைய கடவுளாக மனோ இச்சையை ஆக்கி கொண்டவனை நீ பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்முடைய மனோ இச்சை போன போக்குல தான் நான் போவேன் என்று வாழ்வது என்பது நமக்கு ஆரோக்கியமானதல்ல, ஆபத்தானது. இப்ப மனோ இச்சைக்கு எதிராக போராட வேண்டும். இப்ப நிறைய நம்ம மனோ இச்சை இப்படிதான் செய்யறோம். இப்ப தொழணும் என்று மனம் சொன்னா தொழுவோம், இல்லைன்றால் இல்ல. ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று மனம் சொன்னா கொடுப்போம், இல்லைண்டா இல்ல. இப்ப மனம் போன போக்குல போய்கொண்டிருக்கிறவர்கள் அந்த மனம் போன போக்கில் போகாமல் தங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய வழி என்ன? என்ன வழி? அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயம் வர வேண்டும். ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? அம்மா மன் தகா வஆதர அல் ஹயாத துன்யா. உலகத்தை தேர்ந்தெடுக்கிறவன் தான் எல்லாம் வருவான். இங்க வந்து அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறவன் தான் எதை கட்டுப்படுத்துவான்? மனோ இச்சையை கட்டுப்படுத்துவான், ஹவாவை. தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துவான். இப்ப மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும், இதுதான் போராட்டம். இந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பிரதானமாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? மறுமையை பற்றி நிறைய படிக்க வேண்டும். அல்லாஹுக்கு முன்னால் நிற்பதை திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அது எப்படி நிறுத்த போறான்? நிர்வாணமாக நிறுத்த போகிறான். காலில் செருப்பு இல்லாமல் நிறுத்த போகிறான். ஒளிவு மறைவு இல்லாமல் நிறுத்த போகிறான். ஒளிவு மறைவு என்ன நடக்கும்? மனிதனுடைய அல்யோம நஹ்திமு அல அஃவாஹிஹிம், வாய்க்கு சீல் பண்ணிடுவான். பேச சொல்ல போறான் யாரை பார்த்து? உறுப்புகளை பார்த்து சொல்லுவான். துகல்லிமுனா ஐதீஹிம், அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய கைகள் பேசும். அல்லாஹ் சொல்றான், எங்களோடு அவர்களுடைய கைகள் பேசும். லஞ்சம் கொடுத்தமா, வட்டி வாங்கினோமா, ஜக்காத்து கொடுத்தமா, திருடினமா, ஹராமான காரியங்களை செய்தோமா, எல்லாவற்றையும் கை சொல்லும். கஷ்டமா அல்லாஹ்வுக்கு? அது அல்லாஹ்வுக்கு முடியாததில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தர சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, ஹதீஸ் என்றா இது முத்தவாத்திரா ஆகாதா, இதை நம்பலாமா, நம்ப முடியாதா, சர்ச்சைகள் வரலாம். அப்படி எந்த சர்ச்சையும் கிடையாது. தெளிவான நஸ்ஸுகள், கை பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். இது போதாததுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுவான், கொண்டு வந்து. அல்லாஹுடைய அந்த நீதிமன்றத்தில் நிற்கும் போது அல்லாஹ் கேள்வி கேட்கப்படுறான். ஒவ்வொரு கேள்வியாக இந்த மனிதன் வலது பக்கம் திரும்பி பார்ப்பான். அவன் தேடி அல்ல, நன்மை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அவன் தேடி அனைத்தும் அப்படியே குவிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் காட்டுவான் அல்லாஹு தஆலா. முடியுமா முடியாத? முடியும். நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஏன் நடக்கும் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நடக்கும். எல்லாம் நம்ம என்ன செய்தோமோ, மக்களுக்கு தெரிந்து செய்தது, தெரியாமல் மறைத்து செய்தது, எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவித்து வைத்தப்பட்டதும் மனிதன் பயந்து போய் இவ்வளவுமா என்று பயந்து போய் இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கமும் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் செய்த அனைத்தும் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டப்படும். ஒரு அணு அணு அளவு நன்மை செய்தாலும் அதை காண்பான். அணு என்றால் கண்ணுக்கு தெரியாதது, அந்த அளவுக்கு ஒரு நன்மை செய்தாலும் காண்பான். ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் இங்கே பார்ப்பான். இப்படியான ஒரு நிலை, இந்த நிலையை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கும். இதை நினைத்து பார்க்கும் போது நம்முடைய ஹவாவை நம்மளால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். இந்த நிலை, இந்த மஹ்ஷரில் உள்ள அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற இந்த நிலை பற்றிய சிந்தனை மக்களுடைய மனங்களில் ஆழமாக பதியாததனால்தான் மிக இலகுவாக ஹவாவின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அழகாக சொல்கிறார், அம்மா மன் கஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அவன் ஒதுங்கும் இடம் சுவர்க்கம், நிச்சயமாக சுவர்க்கம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், يَسْأَلُونَكَ عَنِ السَّاعَةِ أَيَّانَ مُرْسَاهَا. நபியே உம்மிடம் வந்து மரணம் எப்போது ஏற்படும் என கேட்கிறார்கள். இப்படி கேட்கக்கூடியவங்க ரெண்டு டைப்பானவங்க. ஒரு டைப் எப்படி, மறுமையை மறுப்பதற்காக, மறுமையை மறுப்பதற்காக கேட்கிறவர்கள். இன்னும் ஒரு டைப்பானவங்க பயத்தில் கேட்கிறவங்க. உதாரணமாக ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யார சொல்லுல்லா மத்தா மறுமை எப்போது உண்டாகும். ரசல்லா அலிஸ்லாம் கேட்டாங்க, எப்போதுன்னு சொல்லாம மஹா அந்த நாளைக்காக நீ என்ன தேடி வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். என்ன தயார் செய்து வைத்திருக்கிறார் சொன்னார், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு இருப்பான். மறுமையில் இதுல முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்றால், நம்ம யாரோடு இருக்க வேண்டும் என்று நம்ம முடிவெடுப்பதாக இருந்தால் அவங்களை நம்ம நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கணும்னு நினைச்சால் அவங்களை நேசிக்க வேண்டும். சஹாபாக்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். உலமாக்களோடு இருக்க வேண்டும் என்று இருந்தால் உலமாக்களை நேசிக்க வேண்டும். எனவே ஒரு மூமின் அல்லாஹுடைய தூதரோடு, சஹாபாக்களோடு, நல்ல உலமாக்களோடு நிச்சயமாக இருக்க விரும்புவான். எனவே அவன் செய்ய வேண்டியது என்ன, அவர்களை சும்மா விமர்சித்து தெரியாம அவர்களை நேசிக்கக்கூடியவனாக மாற வேண்டும். அப்ப இந்த சஹாபி கேட்டது வந்து பயத்தில். இன்னும் சிலர் வந்து கேட்கிறாங்க என்னதுக்கு, பொய்ப்பிப்பதற்காக. நரகம் இந்த மறுமை என்பது பொய் என்று சொல்வதற்காக வேண்டி உன்னிடம் வந்து மறுமை எப்போது உண்டாகும் என்று கேட்கிறார்கள். அது பற்றிய விளக்கம் உம்மிடம் எங்கே இருக்கிறது என்று எல்லாம் கேட்கிறாங்க. அப்படிந்தால் என்ன அர்த்தம், மறுமை எப்போது உண்டாகும் என்கிற அறிவு அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. ஒரு இடத்துல சொல்ல, இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றி அறிவு என்னுடைய ரப்பிடமே இருக்கிறது. லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லாஹு, அதற்குரிய நேரத்தில் அதனை அவனை தவிர வேறு யாரும் வெளிப்படுத்த மாட்டார்கள். இப்ப மறுமை எப்போது உண்டாகும் என்று மக்கள் வந்து கேட்டாலும் அதை பற்றிய அறிவு இலா ரப்பிக்க முந்தகாக, அது பற்றிய முடிவு உமது இரட்சகனிடமே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப மறுமை பற்றிய முடிவு, அது எப்போது உண்டாகும் என்கிற அறிவு அல்லாஹ் ஒருவனிடமே இருக்கிறது. இதுல ஒரு மூமினிடத்தில் இந்த மாற்று கருத்தும் வர முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்து, விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாளைக்கு உலகம் அழிய போதுன்னு சொன்னாலும் ஒரு மூமின் அதை நம்ப மாட்டான், நம்ப கூடாது. ஆனால் மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடையாளங்களை உலமாக்கள் தான் என்ன செய்யறாங்க என்றால், இது பெரிய அடையாளம் சிறிய அடையாளம் என்று ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பெரிய அடையாளம் இது சிறிய அடையாளம் என்று அவங்க பிரிச்சு சொல்லல, அவங்க கொமனாக சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், மறுமை நாள் நெருங்கும் போது இது வரும். உலமாக்கள் என்ன செய்யறாங்க என்றால், மறுமை நாளுடைய அடையாளங்களை இரண்டாக பிரிக்கிறார்கள். இரண்டாக பிரித்து ஒன்று பெரிய அடையாளம் சிறிய அடையாளம் என்று சொல்லிட்டு, சிறிய அடையாளங்கள் பெரும்பாலும் நடந்து முடிந்து விட்டன அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன, பெரிய அடையாளங்கள் தான் எஞ்சி இருக்கின்றன என்ற செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இப்ப பெரிய அடையாளங்கள் எனும் போது அவற்றை நம்ம பார்க்கிற நேரத்தில், இப்ப நம்ம இயற்கை விதி என்று சொல்றோமே, அந்த விதிக்கு மாற்றமானவையாகத்தான் அவை காணப்படுகின்றன. உதாரணமாக தஜ்ஜாலுடைய வருகை, தஜ்ஜால் வந்து எவ்வளவு நாள் இருப்பான், 40 நாள் இருக்க போறான். இந்த 40 நாளை பற்றி ரசல்லா அலிஸ்லம் சொல்லும் போது சொல்றாங்க, முதலாவது நாள் ஒரு வருடம் போன்று இருக்கும், முதல் நாள் ஒரு வருடம் போன்று, இரண்டாவது நாள் ஒரு மாதம் போன்று, மூன்றாவது நாள் ஒரு வாரம் போன்று, ஏனைய நாட்கள் சாதாரண நாட்கள் போன்று இருக்கும். இப்ப சஹாபாக்கள் ஒரு வருடம் போன்று என்று சொன்னால் எப்படி தொழுகை? ரசல்லா அலிஸ்லமுடைய பதில், தொழுகைக்குரியத கணித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப என்ன மீனிங், 5 வக்த கணிக்க சொன்னாங்களா? ஒரு வருடத்திற்குரிய தொழுகையை கணித்து கணித்து தொழுங்க. அப்ப இது வந்து சூரிய ஓட்டத்தில் புவி சுழற்சியில மாற்றம் ஏற்படுமா இல்லையா? கண்டிப்பா. அதே போன்ற ஒன்றுதான் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கிற, அப்ப ஒரு ஒரு ஓட்டத்தில் போய் கொண்டிருக்கிற திடீர்னு மாறி நடக்க போகிற. அப்ப உலகம் இதெல்லாம் நடக்கும்போது, இது அசுல் ஜிலத்தில் அருதோ மன்ஃபூஷ் எல்லாம் அந்த நேரத்தில் நடக்கும். எனவே பெரிய அடையாளங்கள் தான் இப்ப எஞ்சி இருக்கின்றன என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப மறுமை நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமை நாள் நெருங்கினாலும் நெருங்காவிட்டாலும் நம் ஒவ்வொருவருடைய அஜலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அடுத்த செகண்ட் இருக்கலாம். அதிலேயும் குறிப்பாக வயது போனவர்கள் அவங்களுக்கு தர்க்கரீதியாக மவுத் மிக நெருக்கமாக இருக்கிறது. அந்த ரசல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னாங்க, அமார் உம்மதி மா பைன சித்தீன வஸபீன், என்னுடைய சமுதாயத்தின் வயது 60-70 இடைப்பட்டது என்று சொன்னார். 60-70 வயது தான் என்னுடைய சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் வாழ்வார்கள். இப்ப ஒருவர் 50 வயதுன்னா ஒரு பயம் கூடுதலாக வர வேண்டும். எல்லோருக்கும் மூத்து வரும், எப்போது வரும் என்பது அல்லாஹ் ஆலம். ஆனால் வயது கூடியவர்களுக்கு மூத்து நெருக்கமாக இருக்கிறது. இப்ப மறுமை நாள் உண்டாகும் என்பது அடுத்த சப்ஜெக்ட். ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கு மவுத் உண்டானால் நம்முடைய ஃபர்ஸ்ட் மறுமை உண்டாகிவிடும். சிறிய மறுமையில் கியாமத்து சூரா என்றதை சொல்கிறார்கள். எது? கபருடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத ஃபக்கத் காமத் கியாமத்து, யார் மவுத் ஆகிறாரோ அவருடைய மறுமை உண்டாகி விடுகிறது என்று சொன்னார்கள். அந்த நிலையை நாம் எல்லோரும் பயப்பட வேண்டும். நம்முடைய மௌத் நல்ல மௌத்தாக அமைய வேண்டும். மௌத்தாகிற நேரத்தில் தௌபா அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மௌத்தாகிறதுக்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். அப்ப நம்முடைய அகீதாவை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லித்தாரா, என்னது, மறுமை நாள் எப்போது உண்டாகும் என்று உன்னிடம் கேட்கிறார்கள், ஆனால் மறுமை எப்போது உண்டாகும் என்ற அறிவு உன்னிடம் கிடையாது, அது அல்லாஹுவை சார்ந்தது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்றார். இன்னமா அந்த முந்திரு மியர்ஷா, ஆனா உண்ட டியூட்டி என்ன, அதை அஞ்சுவோருக்கு நீ எச்சரிப்பு வரை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டியூட்டி என்னன்னா, மறுமையை ஈமான் கொண்டு மறுமைக்கு பயப்படுகிற மக்கள் இருக்கிறாங்களே அந்த மக்களுக்கு மறுமை இது நிச்சயமானது, இதில் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். இந்த உலகத்தில் எது செய்தீர்களோ அதற்கு ஏற்ப உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். எனவே நீங்கள் உங்களை நரகவாசிகளாக ஆக்கிக் கொள்ளாமல் உங்களுடைய ஹவாவை நீங்கள் கட்டுப்படுத்தி, உங்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் கட்டுப்படுத்தி, நீங்கள் சுவர்க்கம் செல்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அழைப்பை விடுப்பதுதான் உன்னுடைய பொறுப்பு. கஅன்னஹும் யௌம யரௌனஹா லம் யல்பது இல்லா அஷியதன் அவ் துஹாஹா. இப்ப மறுமையை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும் சரி, இப்படியானவர்கள் மறுமை உண்டாகும் போது அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? அதை அவர்கள் காணும் போது ஒரு மாலையோ அல்லது ஒரு காலையோ தவிர வாழவில்லை என்பது போல் அவர்களுக்கு தோன்றும். மறுமையை இப்படி பார்க்கிற, மறுமை உண்டாகிறத பார்த்தால் நம்ம ஒரு ஒரு காலை தான் இருந்திருக்கிறோம் அல்லது ஒரு மாலை தான் வாழ்ந்திருக்கிறோம் என்பது போன்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். என்றால் அதுதான் நிரந்தரமானது. கத்தம் ஜாலைத்தனி கத்தம் துளி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க கூடாதான மறுமையில வச்சு கை செய்தப்படுவார். வாழ்க்கை என்பது எது? மறுமை வாழ்க்கை. இன்னஹு லஹுவல் ஹயவான், அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள். வல் ஆஹிரத்து ஹைரும் அபுகா, ஆனால் மறுமை வாழ்வுதான் சிறந்ததும் நிரந்தரமானது. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, மரணமும் இல்லை வாழ்வும் இல்லை. லா யமூத்து ஃபீஹா, அதிலே மரணமும் இல்லை வாழ்வும் இல்லை. இது நரகவாசிகள். சுவர்க்கவாசிகளை பொறுத்தளவு மரணம் இல்லை, முழுக்க வாழ்வு தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மௌத்தை ஒரு ஆட்டு வடிவில் கொண்டு வந்து அல்லாஹ் அறுத்து விடுவான். அது என்னத்துக்கு என்றால் மக்கள் புரிந்து கொள்வதற்காக. இதுக்கு பிறகு மௌத்துடைய செப்டர் சுவர்க்கத்தில் இல்லை. சுவர்க்கத்தில் உள்ளதெல்லாம் வாழ்க்கை தான். அடுத்தது வாழ்வதிலும் மனிதனுக்கு எந்த ஸ்டேஜ் விருப்பமானது? இளமை பருவம். எனவே சுவர்க்கத்தில் நுழைகிற ஒவ்வொருவர் 33 வயதை உடையவர்கள் போன்று இருப்பார்கள். முதுமை கிடையாது. சுவர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு முதுமையும் கிடையாது. என்ஜாய் பண்ணுவதற்கு போர் அடிக்காத செட்டப் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் செய்து வைத்திருக்கிறார். எந்த போரிங்கும் கிடையாது. மனைவியை பார்த்தால் இப்ப கல்யாணம் முடிக்கிறது முதல் இந்த உலகத்தில் அழகரிப்பாங்க. கல்யாணம் முடிச்சு சொந்த மனைவி ஆனதுக்கு பிறகு அழகு கம்மி ஆயிட்டே வரும். சுவர்க்கத்தில் அப்படியா? எப்போதும் அழகு மட்டுமில்லை, அழகு கூடிக்கொண்டே இருக்கும். உலகத்திற்கு மாறாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவங்க வெளியே போய் வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுற நேரத்தில் நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய் என்று இவர் சொல்லுவார், அந்த பொண்ணும் என்ன சொல்லுவாங்க, நீங்களும் மிக அழகாக ஆயிருக்கிறீர்கள் என்று. அப்ப வாழ்வதற்கு அனுபவிப்பதற்குரிய இடம்தான் சுவர்க்கம். இந்த உலகம் ஒன்றும் இல்லை, நத்திங். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாரு, மறுமை உண்டாகும் போதுதான் அவங்களுக்கு புரியும். ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு பகல் அல்லது ஒரு இரவு தான் இந்த உலகத்தில் தங்கியிருப்போம் என்பது போன்ற ஒரு உணர்வை அவர்கள் பெறுவார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் புத்திசாலிகளாக மாற வேண்டும். இது குர்ஆனுடைய செய்திகள். சும்மா ஒரு ஏதாவது புக்கில் படித்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹதீஸ் இருந்தால் கூட இப்போ என்ன சர்ச்சையை கிளப்பி மனசில் சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. இது அந்த முத்தவாத்திரா ஆஹாதா, இது ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள குர்ஆன் மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். இப்போ சூரத்து நாசிஆத் நம்மிடத்தில் என்ன உணர்வுகளை ஏற்படுத்துகிறது? வன்னாசிஆத்தி அகர்பா வன்னாஷிதாத்தி நஷ்தா வஸ்ஸாபிஹாத்தி சபஹா வஸ்ஸாபிகாத்தி சபஹா ஃபல் முதப்பிராத்தி அம்ரா. இவ்வளவு எதை பற்றி பேசுது? மலக்குகள். நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, ஈமானின் 6 அடிப்படைகளில் ஒன்று. அப்ப இந்த மலக்குகளை நம்புவது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுக்கு பிறகு யௌம தர்ஜுஃபு ராஜிஃபா தத்பஉஹு ராதிஃபா, மறுமை, மறுமை உண்டாகிற நிலை. அதற்கு பிறகு ஃபிரௌனை பற்றிய செய்தி, ஹல் அதாக ஹதீது மூசா, ஒரு நபி ஒரு எதிரி. மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லுது, இன்னொரு பக்கம் எதிரியான ஃபிரௌனை பற்றி சொல்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் சில உரையாடல்கள், ஒரு நிராகரிப்பாளன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி, அதைத் தொடர்ந்து மறுமையை நிராகரிக்க முடியாத மறுமை உண்மையானது, மறுமை நிச்சயமானது, ஆனால் எப்போது வரும் என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்கிறது. ஈமானுடைய பிரதானமான மூன்று அம்சங்கள் இந்த சூறாவிலே சொல்லப்படுகின்றன. ஒன்று மலக்குகள், அடுத்தது ரசூல்மாரை பற்றிய நம்பிக்கை, அடுத்ததாக மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை. சூரா அதாவது மக்காவில் அருளப்பட்ட சூறாக்கள், மக்கி சூறான்னு சொல்லுவோம். இந்த சூறாக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த சூறாக்கள் அகீதாவை அதிகமாக சொல்லும். இப்ப ஈமான் பலவீனமாக இருக்கும் போது அதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுவதற்கு, பலப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னென்றால், மக்கி சூறாக்களை கொஞ்சம் நிதானமாக படிக்க வேண்டும். உட்கார்ந்து ஓதி அது சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம கொஞ்சம் சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பலமடையும். அதில் குறிப்பாக இந்த சூரத்துல் நாசிஆத் நாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய ஒரு சூறாவாக இருக்கிறது. பெரிய சட்ட விளக்கங்கள்லாம் அதில் சொல்றதுக்கு கிடையாது. இது நாசிஹா, இது மன்சூஹா, இது ஆம்மா, இது ஹாசா, இது முத்லக்கா, இது முகையதா, இப்படியெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. இது பொதுவாக வந்திருக்கிறது. இலகுவாக வீட்டில் பிள்ளைகளுக்கு வகுப்படுத்தலாம், மனைவிக்கு வகுப்படுத்தலாம், நண்பர்களுக்கு எடுத்து படிச்சு காட்டலாம். எனவே இந்த சூரத்து நாசிஆத்தை தயவு செய்து எல்லோரும் பாடமாக்குங்கள். அடுத்ததாக இதனுடைய பொருளை இப்போ நம்ம முடியுமானவரை பொருளோட தான் இதை பார்த்து வந்திருக்கிறோம். அதை நோட் பண்ணாக்கள் அதை நோட் பண்ணதை பாருங்கள், இல்லைன்னா தர்ஜமத்து குர்ஆன் எடுத்து அதனுடைய மீனிங்கை பாருங்கள். அதே நேரத்தில் நம்முடைய ஈமானை இந்த சூறாவின் ஊடாக புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷால்லாஹ். இது இந்த நேரம் வந்து நிறைய சகோதரர்கள் வந்து தனித்தனியாக கேள்விகள் கேட்குறீங்க நிறைய, சரிதானே? ஒரு அரை மணி நேரத்துக்கு இன்ஷால்லாஹ் உங்களிடம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, அந்த சந்தேகங்களுக்கான விளக்கத்தை தரக்கூடிய நாங்கள் சொல்லுங்க. துஆக்களை தமிழில் கேட்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நம்முடைய ஒரு அடிப்படை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போதிச்சு கொண்டு வரோம் என்றால், இஜ்திஹாதுக்குரிய விஷயங்கள் என்று ஒரு பகுதி இருக்கு. இஜ்திஹாத் என்றால் நேரடியாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லாமல் மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி. இவ்வாறான விஷயங்கள் சட்டத்தோடு தொடர்பானவை, இவற்றை ஆய்வு செய்யும் போது இரண்டு கருத்துக்கள் வருவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் ஃபர்தான சுன்னத்தான தொழுகைகளில் தமிழில் துவா கேட்கலாமா அல்லது வேறு அரபு அல்லாத ஏனைய மொழிகளில் துவா கேட்கலாமா என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் மூன்று விதமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. ஒரு கருத்து, துவா கேட்க கூடாது, ஃபர்திலும் கூடாது சுன்னாவிலும் கூடாது என்பது. இரண்டாவது கருத்து, இரண்டிலும் கேட்கலாம் என்ற கருத்து. மூன்றாவது கருத்து, சுன்னத்தான தொழுகையில கேட்கலாம், ஃபர்ல கேட்கக்கூடாது என்பது. இந்த மூன்று கருத்துக்களில் எது ராஜிஹான கருத்து என்று நாம் பார்க்கும்போது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அக்ரபமா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற இடம் சுஜூதுடைய நிலையாகும். சுஜூதில் இருக்கும் போதுதான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான், அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். சுஜூதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மற்ற நிலைகளை விட அதிகமாக அல்லாஹோடு உள்ளம் தொடர்புபடுவதை உணர முடிகிறது. எனவே ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ, அதிலே அதிகமாக துஆ கேளுங்கள், துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றார். இப்ப துஆவை அதிகப்படுத்துங்கள் என்றால் எந்த துஆவை? துஆ என்பது என்ன? பிரார்த்தனை. எது பிரார்த்தனை? தேவைகளை கேட்பது பிரார்த்தனை. சில பிரார்த்தனைகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்று தந்திருப்பார்கள், எல்லாம் கற்று தரவில்லை. பிரார்த்தனை அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லும் போது இந்த அழைப்பு, அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற இந்த அழைப்பு அரபிகளுக்கு மட்டுமா எல்லா முஸ்லிம்களுக்கும்? எல்லா முஸ்லிம்களுக்கும். எல்லா முஸ்லிம்களுக்கும் என்று சொன்னால் அரபியில் தான் கேட்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா முஸ்லிமுக்கும் அது வாய்ப்பில்லாம போகும். அல்லது பாடமாக்கி தாங்க குணம் உண்டால் துவா என்பது அதுக்குள்ள லிமிட் பண்ண வேண்டிய நிலை வருது. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு நோய் இருக்கலா, அதை லேசாகும். அப்ப அந்த நோயை நான் அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டும், யாரெல்லாம் இந்த நோயை குணப்படுத்தேன். இதுக்கு அரபில் என்ன கேட்கிற, நான் போய் மௌலவிட்ட இதுக்கு அரபியில கொஞ்சம் எழுதி கொடுங்க என்று கேட்கிறதா? அப்ப எழுதி கொடுத்துட்டு படிக்கணுமே திரும்ப. நிறைய பிரச்சனைகள் அதனால வரும். எனவே சுஜூதில் இருக்கும் போது அரபி அல்லாத மொழிகளிலும் துவா செய்யலாம். இப்ப வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழுகையின் மொழி அரபு. தொழுகையின் மொழி அரபாக இருக்கும் போது வேறொரு மொழி அங்கு பயன்படுத்தப்பட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும் என்ற கருத்தை உண்டு இருக்கு. உண்மைதான், தொழுகையை அரபியில் தான் தொழுகும். தொழுகையை வேறு மொழியில் தொழுதால் அல்லது வேறு மொழியில் ஒரு பகுதியாவது வந்தால் தொழுகை பாத்திலாகும். உதாரணமாக ஒருவர் வந்து அல்லாஹ் மிக பெரியவன் அந்த தக்பீர் கட்டினார்னா தொழுகை பாத்தி. ருக்குவில் இருந்து கொண்டு என்னுடைய ரப் மகத்துவமிக்க, என்னுடைய ரப் தூய்மையானவன் என்று ருக்குவில் இருந்து கொண்டு சொன்னார் என்றால் தொழுகை பாத்தி. அப்ப தொழுகையின் மொழி அரபு என்றால் என்ன அர்த்தம்? தொழுகையில் உள்ள அமல்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்டை அரபியில் தான் செய்ய வேண்டும். தக்பீர் கட்டுவது அரபி, சனா ஓதுவது அரபி, சூரா ஓதுவது அரபி, ருக்குவுக்கு போகும்போது சொல்றது அரபி. ருக்குவில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அரபியில் சொல்லித்தந்த சுப்ஹான ரப்பியல் அலீம், சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்பது அரபி, அதற்கு பிறகு சொல்ல வேண்டியது அரபி. அதே போல சுஜூதில் அல்லாஹு அக்பர் என்று போய் சுப்ஹான ரப்பியல் அஹ்லா என்று சொல்வது அரபி. இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லித்தந்தாங்களே, இதெல்லாம் அரபியில தான் செய்யும். ஈவன் சில சுன்னத்தானதுகள் கூட சொல்லித்தந்திருப்பாங்க. எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ அஊது பிக மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் அல்லாஹும்ம இன்னி ẓலம்து நஃப்ஸி ẓுல்மன் கதீரா வ லா யக்ஃபிருத் ذுனூப இல்லா அன்த் ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரதன் மின் இன்திக் வரஹம்னி இன்னக அந்தல் கபூர் ரஹீம் என்று எப்போதுறது அத்தைய தோதி முடிஞ்சதுக்கு அப்புறம். இதையும் அரபில் ஓதணும். ஏன்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அரபியில தான், இதை தமிழ்ல சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் ஓதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுஜூதில் நமக்கு இருக்கிற ஒரு நல்ல சான்ஸ் என்ன? பிரார்த்தனை செய்வது, அதிகமாக செய்வது. எனவே அந்த பிரார்த்தனையை அரபி அல்லாத மொழியிலும் செய்யலாம், செய்ய வேண்டும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தொழு சுஜூதில் என்றால் எல்லா சுஜூதுக்கும் அது பொருந்தும். ஃபர்லு சுன்னத் என்று பிரிக்க முடியாது. ரசூலுல்லாஹி துஆ கேட்க சொன்ன தொழுகை சுஜூத் எது? அதிகமாக துஆ கேளுங்கள் என்று சொன்ன சுஜூத் எந்த தொழுகையில் உள்ள சுஜூத்? எல்லா தொழுகையிலும் உள்ள சுஜூத் தான். எனவே சுன்னத் ஃபர்லு என்று அதை பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. கண்டிப்பாக நீங்க தமிழ்ல துஆ கேட்கணும் என்று யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லல. எனவே உங்களுக்கு அதுல திருப்தி இல்லைன்னு சொன்னால் நீங்க பிறகு கேளுங்க, முடிச்சுட்டு வாங்க. இப்ப தொழுகையில உங்களுக்கு சுஜூதுல கேட்கறதுக்கு மனசு சங்கடமா இருக்கு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்கள் கண்டிப்பாக சுஜூதில் துஆ கேளுங்கள், தமிழில் கேளுங்கள் சொன்னாங்களா? இல்ல. உங்களுக்கு சங்கடம் வந்தால் நீங்க விடுங்க, கேட்கிறவங்களை தடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு மனசு சங்கடமா இருக்குன்னால் ஒரு பேணுதலுக்காக நீங்கள் விட்டுடுங்க. நீங்க இப்ப புரோக்களுக்கு துவா கேட்கறதுக்கான அருமையான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. அதில் சலாம் கொடுத்த பிறகு துவாவை வளமையாக கேட்பது என்பது நபி வழி கிடையாது. கையத்துக்கு அந்த புரிஞ்சு விடுவோம். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் புரியாது, திரும்ப கேளு. ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு ஒருவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி வளமையாக துவா செய்வது என்பது நபி வழி கிடையாது. என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி செய்ததாக எந்த ஆதாரம்? ஆனால் நபி வழி கிடையாது என்பதை கொஞ்சம் கடுமையாக பயன்படுத்தாதீங்க. என்னண்டு வித்தியத்தின் பயன்படுத்தாது. ஏனென்றால் ஒரு பொதுவான ஹதீஸ் வருது, சிலர் அந்த ஹதீஸ ஒரு ஆதாரமாக கூட எடுக்கலாம். என்னது பரலான துளைகளுக்கு பிறகு கேட்கப்படுற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அந்த ஹதீஸ சில நேரம் யோசிச்சுட்டு எடுக்கலாம். ஆனால் இதுல சரியான மிகச்சரியான கருத்து என்ன? கையை ஏந்தி துவா செய்வது நபி வழி கிடையாது. ஆனால் சிலர் சலாம் கொடுத்த உடனே கையை தூக்க வைப்பாங்க, எல்லாரும் திக்ருகள் எதுவும் செய்யாம. அது இப்ப சில மதஹபுகளை நீங்க பார்க்கலாம். அந்த மதஹப் மக்கள் என்ன செய்வாங்கண்டா, இப்ப சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரசல்லா அலிசனுடைய சுன்னா என்ன? அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள்ண்டே சொல்றாங்க. திக்ரு செய்ய அல்லாஹ் அக்பர், அஸ்தஃகஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்த ஸலாம் வமின்க ஸலாம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஆயத்துல் குர்சி, முஹம்மதாத், இதான் திக்ர். இதை விட்டுட்டு சலாம் கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த துவா கேட்கறது, அப்படி ஒரு சிஸ்டம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காட்டுன அந்த திக்ர் முறையில கிடையாது. அது பித்யாத். அப்படி இல்லாம நம்முடைய சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, எப்பவுமே அஞ்சு வக்த தொழுகைக்கும் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு உட்கார்ந்து துவா கேட்டிருக்கிறாங்க. அது சுன்னாவில் இருக்கின்ற தெளிவான ஆதாரங்களும் இல்லை. இது இல்லாம துவா கபூல் ஆகக்கூடிய பொதுவான இடங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிறைய சொல்றாங்க. தஹஜ்ஜுத்துடைய நேரம் அல்லாஹ்வை கீழ்வானத்துக்கு இறங்கி என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறான். அதே போல பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம், அதே போல பயணத்தில் இருக்கும் போது, இந்த நேரங்களில எல்லாம் நீங்க வந்து கையேந்தி கேட்கலாம், கையேந்தாமலும் துவா கேட்கலாம். அல்லாஹு தஆலா அப்ப இதுல முக்கியமான விஷயம் பல சகோதரர்களும் கேட்டாங்க என்னென்றால், ரியாவோடு சம்பந்தமாக. இப்ப ரியா என்பது எதுல வரும்? இமாதத்துல தான் வரும். சும்மா செய்யக்கூடியது ரியா இல்ல. உதாரணமாக ஒருவரை ஒண்ணு வந்து ஒருவரை இப்ப சாதிக் பாய் வந்து ஒருவரை நீங்க கேமரா வீடியோ பண்ணணும்னு சொல்லி பொறுப்பாக்கி இருக்கிறார். அவர் நினைக்கிறார் நான் சரியா செஞ்சாதான் சாதிக் பாய் என்ன அப்ரிசியேட் பண்ணுவார், என்ன அவர் சரியா செய்கிறார், இது ரியாவா? இல்ல. நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, உங்களுடைய மேனேஜரை திருப்திப்படுத்த ட்ரை பண்ணீங்க உங்களோட வேலையை ஊடாக, இது ரியா கிடையாது. ரியா என்பது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டியதை மனிதர்களிடத்தில் பாராட்டை எதிர்பார்த்து செய்வதுதான் ரியா. சில நேரங்கள்ல ரியா நம்மிடம் வருகிறது, ஆனால் அந்த டயத்துல நமக்கு ரியலைஸ் பண்ண முடியல. எப்ப ரியலைஸ் பண்ணோம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றோம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? என்றால் நிச்சயமாக நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் அன் உஷிரிக்க பிக, உனக்கு இணை வைப்பதை விட்டும், ஷெய் அன் எதையும், எதையும் உனக்கு இணையாக்குவதை விட்டும், நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஆலம், நான் அறிந்த நிலையில், நான் அறிந்த நிலையில் உனக்கு எதையும் இணையாக்குவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்தஃகஃபிருக, உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். லிமா லா அஅலம், நான் அறியாமல் செய்ததற்காக. எது அறியாம? ஏதாவது அறியாமல் நான் நினை வைத்து விட்டேனாக இருந்தால் அதுக்காக உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப மோஸ்தூதி நம்மகிட்ட வந்தால் அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அப்ப இத முடியுமானவரை அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம ஒதுக்கொள்ள வேண்டும். நம்ம இடத்துல மோஸ்ட் வந்திருக்குமா இல்லையா? கேட்கலாம். துவாவுக்காக வேண்டி தனிய சஜிதா செய்யலாமான்னு கேக்குறாங்க. அது ஒரு தேவையான ஒரு கேள்வி. இப்ப துவாவுக்காக நாம் தனியாக சஜிதா செய்வதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் வேண்டும். தொழுகை இல்லை, துவா கேட்கணும் என்பதற்காக வேண்டிய சுஜூல விடுவாங்க. பொதுவாக சுஜூதுகளை நாம் எடுத்துக்கொண்டா ரசல்லா அலிஸ்லாம் காட்டி தந்த சுஜூதுகள் தொழுகையில் உள்ள சுஜூதுகளை கொண்டு தொழுகையில் வரக்கூடிய சுஜூதுகள். அடுத்ததாக குர்ஆன் ஓதும் போது வரக்கூடிய சுஜூதுகள். வேற ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான அம்சங்கள் இடம்பெறும் போது அதற்காக நன்றி தெரிவிக்கும் சுஜூத், அத சுஜூது சுக்ருன்னு சொல்லுவாங்க. அந்த பொதுவாக சுஜூதுகள் எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவா என்ன? சுப்ஹான ரப்பியல் அஆலா. அதுல வேற எதுல சுப்ஹான ரப்பியல் அஆலா, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பி ஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி, சுப்ஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரு, சஜத வஜ்ஹி லில்லதி, இது எதுவும் மோதலாம். ஆனால் சுஜூது ஸஹ்வுக்கு சுப்ஹான அல்லாஹ் யஸ்ஹு வலா யனாம் அப்படின்ற ஒரு துவாவை கட்டி தந்திருக்கிறாங்க மக்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி தரவில்லை. அதே மாதிரி சுஜூது சுக்ருல வேற நம்ம சுக்ர் வரக்கூடிய மாதிரி சில வாசகங்களை சொல்லுவாங்க, அதையும் கிடையாது. அதுல நம்ம சுஜூதில் எது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டித்தரப்பட்டதோ அதை நம்ம மோதலாம். இந்த மூன்று சுஜூதுகளும் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கட்டித்தந்த சுஜூதுகள். இதல்லாமல் துவா கேட்பதற்காக வேண்டிய ஒரு சுஜூத் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுஜூதை கட்டித்தரவில்லை. மறதிக்காக செய்யக்கூடிய சஜிதா, அப்ப மறதிக்க நாலு சஜிதா, தொழுகையில் உள்ள சஜிதா, மறதிக்காக உள்ள சஜிதா, குர்ஆன் ஓதும் போது உள்ள சஜிதா, சஜிதத்து ஷுக்குர் நன்றிக்காக செய்யக்கூடிய சஜிதா, சுபான் ரப்பியல் அலாதா. ரைட், ஓகே. சுஜூது திலாவா ஓ நார்மல் தொழுகையில வரக்கூடிய சஜிதா, சுஜூது திலாவா வந்து நோம் சுபான் ரப்பியல் அலா தான். அதுலயும் சுஜூதோட சம்பந்தமான கேள்வி இருந்தா தொழுகையில் மறதி வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று செய்ய வேண்டியதை விட்டு மறப்பு, செய்ய வேண்டியதை விட்டு மறப்பு. உதாரணமா நான்கு ரக்கா தொழுகையில மூன்றை தொழுதுட்டு தொழுதுட்டோம்னு நினைப்பது. இன்னும் ஒன்றைக்கு மேலதிகமாக செய்வது. இப்ப இந்த நேரங்களில் எப்படி நம்ம சஜிதா சஹவு செய்வது அப்படின்னு கேட்டால், பொதுவாக அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால், சஜிதா சஹு என்பது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அத்தியாயத்து ஓதி முடிந்து சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சுஜூதுகள் செய்வது என்று சொல்றாங்க. ஆனால் ஷேக் உதைமின் ரஹ்மத்துல்லாஹி அதை பிரிக்கிறாங்க. பிரித்து என்ன சொல்றாங்க என்றால், குறைபாட்டுக்காக வேண்டி சலாம் கொடுப்பதற்கு முன்னரும், உதாரணமா மூன்று ரக்காத் தொழுதுட்டார் நாலு ரக்காத்துக்காக வேண்டி, இப்ப இவருக்கு ஞாபகம் வந்துட்டு உடனே என்ன பண்ணுவார், இன்னும் ஒரு ரக்காத் தொழுவார், விழுந்து இன்னும் ஒரு ரக்கா தொழுவார். தொழுதுட்டு இவர் என்ன செய்யணும் என்றால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சுஜூதுகள் செய்ய வேண்டும். செய்துவிட்டு சலாம் கொடுத்தால் சரி. இப்போ ஒருவர் ஐந்தாவது ரக்காத்துக்கு எழுந்தார், ஐந்தாவது ரக்காத்துக்கு எழுந்தவருக்கு நம்ம மேலதிகமா பண்ணிட்டோம்ன்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டு உடனே உட்கார்ந்துட்டார். ஐந்தாவது எழுந்தவர் அப்படியே உட்கார்ந்துடுவார். உட்கார்ந்து விட்டு இவர் சஜிதா செய்யும் போது எப்படி செய்யணும் என்று கேட்டால், முதலில் சலாம் கொடுக்க வேண்டும். அத்தையா தோதிட்டு சலாம் கொடுக்க வேண்டும். சலாம் கொடுத்து விட்டு பிறகு ரெண்டு சுஜூதுகள் அவர் செய்ய வேண்டும். செஞ்சிட்டு திரும்ப சலாம் கொடுக்க வேண்டும் என்று ஷேக் உதைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. இதுதான் சிறந்த முறை. அது சுன்னாவுக்கு மாற்றம். என்ன சொல்றாங்கன்னு புரியுதுன்னு, ஒரு சலாம் கொடுத்துடுறது, கொடுத்துட்டு சஜிதா சாவு செய்யறது, பிறகு அடுத்த சலாம் பரன் சலாம பிறகு கொடுக்கறது, இது சுன்னாவில் இப்படி ஆதாரம் கிடையாது. அல்லாஹு தஆலா கஸ்ர் சம்பந்தமாக கேட்கிறார், கஸ்ருடைய எக்ஸாக்டான தூரம் எவ்வளவு, எவ்வளவு தூரத்தில் போனால் கஸ்ர் செய்யலாம் என்று கேட்கிறார். எக்ஸாக்டா சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல தெளிவான வார்த்தைகள் எதுவும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருந்தால் 85 கிலோமீட்டர் அல்லது 45 மைல் இப்படியாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தா நம்மளும் எக்ஸாக்டா ஒரு முடிவுக்கு வரலாம். இப்படி சொல்லாததுனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பர்தைன் சென்றார்கள், இரண்டு பர்துகள் சென்றதனால் அவர்கள் கஸ்ர் செய்தார்கள். இப்படித்தான் வருது, ஒரு கொமனான சில டேர்ம்ஸ்கள். இதனாலதான் இமாம்களுக்கு இடையிலையும் இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு வருது. எல்லா கருத்துக்களையும் தொகுத்து சொல்லக்கூடிய இப்னு தைமியா என்ன சொல்றாங்க என்றால், கஸ்ருடைய விஷயத்தில், ஜம்முடைய விஷயத்தில் எதை பயணமாக கொள்ள வேண்டும் என்றால், மக்களுடைய வழக்காரிலே எது பயணமாக கருதப்படுமோ அதுதான் பயணம்னு சொல்லணும். நம்ம பயணமாக அதை ஃபீல் பண்ணணும் மக்கள் எல்லாரும், அப்படி செய்யக்கூடிய பயணம். அது 35 கிலோமீட்டராகவும் இருக்கலாம், 85 கிலோமீட்டராகவும் இருக்கலாம், மக்கள் தான் அதை நிர்ணயிக்க வேண்டும் எது பயணம் என்பதை. என்ன இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அலம், அதுதான் சரியான கருத்தாக தெரிகிறது. இப்போ இவர் என்ன கேட்கிறார் என்றால், இப்போ தூரம் பிரச்சனை இல்லை சாதிக் பாய், தூரம் பிரச்சனை இல்லை, தூரம் நான் வந்து 500 கிலோமீட்டர் போறேன், ஆனால் ஊருக்கு நெருக்கமாக போகும்போது மகரிபுடைய நேரமாக இருக்கிறது, உதாரணம் மகரிபுடைய நேரமாக இருக்கிறது, இப்ப நான் அந்த இடத்தில் இறங்கி மகரிபை மாத்திரம் தொழுவதா அல்லது மகரிபோடு இஷாவை கஸ்ர் செய்து ஜம்மு செய்து தொழலாமான்னு கேட்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னென்றால், பயணத்தில் இருக்கும் போது ஜம்மு செய்வது நமக்கு அனுமதிக்கப்பட்ட சலுகை, சொல்லாலி செல்லம் பெற்று தந்த சலுகை அது, அந்த சலுகையை பயன்படுத்துவது இஸ்லாம் நமக்கு வரவேற்கிறது. அந்த வகையில அந்த இடத்தில் அவர் ஜம்மும் டைம் மகரிபுடைய வக்தி என்பதனால் மகரிபோடு இஷாவையும் சேர்த்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, இந்த தடையும் இல்லை. ஊருக்கு போய் உள்ள ஐட்டம் பண்ண நாலுதான், ஊர்ல கஸ்ருன்ற பேச்சே ஊர்ல இல்ல, சொந்த ஊர்ல கஸ்ருடைய பேச்சுக்கு இடம் இல்ல, சொந்த ஊர்ல இல்ல, அவரு சொந்த ஊர் தான், கொஞ்சம் ஆமா உங்களுக்கு ரெண்டு ஊர் சொந்த ஊர், அப்படித்தான் பார்க்கணும் நீங்க, இங்கே ஃபேமிலியோட இருக்கிறீங்க, அப்ப இதுவும் ஊர் தான் அதுவும் ஊர் தான், இங்கேயும் பூர்ணமா தொழுங்க அங்கேயும் பூர்ணமா தொழுங்க. இல்ல அவர் கேக்குற என்னால், இப்ப வைஃபோட ஊர் இருக்கு, வைஃபோட ஊருக்கு நம்ம போறோம், போனால் அங்க உங்களுக்கு வீடு இருக்குமாக இருந்தால், சொந்த வீடு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்க வந்து அதை ஊராகத்தான் கொள்ளணும். அப்படி இல்ல வைஃபோட வீட்டுல நீங்க போறீங்க என்றால் வைஃப் வந்து அசரி செய்யக்கூடாது, நீங்க செய்யலாம், அவங்களுக்கு அது சொந்த ஊராகாம இருக்கு, ஊருண்டா அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதிகள் இருந்தால், இல்லைன்ற சொந்த ஊர் என்பதற்காக அது நம்மட ஊரா மாறும் எப்பவும். அதில் நம்ம ஒருவர் பயணி இல்லை, முக்கீம் என்பது, முக்கீம் தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வாசகம், முக்கீம் என்ற நிலையை ஒருவர் எப்போது அடைவார் என்று கேட்டால், அவர் குடும்பத்தோடு அந்த இடத்தில் தங்கும் போதுதான் அடைவார். குடும்பத்தோட தங்குறதுக்கான சொந்த வசதி இருக்காங்க, இது டெம்பரரி தானே, ஹோட்டல்ல தங்குற மாதிரி தானே, அது பண்ணல தாராளம் சொல்லுங்க. ஜம்மு தக்தீம் என்று சொல்றது அதாவது ஜம்மை ரெண்டா பிரிக்கிறாங்க, ஒன்று ஜம்மு தக்தீம், இன்னும் ஒன்று ஜம்மு தஹீர். ஜம்மு தக்தீம் என்றால் முற்படுத்தி சேர்த்து தொழுவது, அதாவது சேர்க்கக்கூடிய தொழுகை நாலு தான், ரெண்டு ரெண்டா, லுஹர், அசர், மகரிப், இஷா. லுஹருடைய நேரத்தில் அசரை தொழுவது ஜம்மு தக்தீம், அசருடைய நேரத்தில் மகரிபை தொழுவ இந்த லுஹரை தொழுவது ஜம்மு தஹீர், ரெண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஊர்ல கசர் பண்ண முடியாது, ஜம்மா தான் பண்ணும், மட்டும்தான் பூரணும், நாலு தான் தொடரும், நாலா தொழுது தான். தொழுதுட்டவன்டா தப்பு இல்லை, உங்களோட மனசை பொறுத்து நீங்க முடிவெடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பயணம் என்பது டயர்ட், இப்ப ஊருக்கு போயிறீங்கன்னா டயர்டா இருப்பீங்க, 500 கிலோமீட்டர் ஓடிச்சீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இடையில மகரிபுக்குரிய டைம் வந்துட்டு வரும், 10-15 கிலோமீட்டருக்கு முன்னாடி. இப்ப நீங்க நிறுத்தி மகரிப சொல்ற நேரத்தில் இஷாவின் தொழுவோம்னு தொழுதுறீங்க. இது உங்களுக்கு இஸ்லாம் தரக்கூடிய ஒரு சலுகை. சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு ரீசனும் இல்லாமல் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதிருக்கிறார். மழையும் இல்லை, பயமும் இல்லை, நோயும் இல்லை. அப்ப சில நேரங்கள், இது பொது விதி அல்ல, சில நேரங்கள் அதாவது மனிதனுடைய சில சௌகரியங்களை இஸ்லாம் கவனத்தில் எடுக்கு. இப்ப நீங்க வந்து யோசிக்கிறீங்க, இல்லை ஊருக்கே போய் நம்ம மகரிபையும் தொழுதுட்டு இஷா வந்து உங்களை பிற்படுத்தி மகரிபை தொழ விரும்பினா பிற்படுத்தி இஷாவோட மகரிபை தொழலாம். முற்படுத்தி தொழ விரும்பினீங்க என்றால் மகரிபை தொழுதுட்டு இஷாவை நீங்க சேர்த்து வர சொன்ன மாதிரி தொழுதுட்டு போகலாம். அதுக்காகத்தான் இப்போ வகுப்பு நடத்தும் போது நின்று நடத்துறதுக்கு விரும்புறது காரணம், எப்பவுமே ஆடியன்ஸ் வந்து ஒரு முன்னால நின்று கிளாஸ் நடத்தக்கூடியவரை பார்த்தாங்கன்னா ஒரு கண்ட்ரோலுக்கு வருவாங்க. அவரை பார்க்கலன்னா அவர் இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. அவர் பின்னால் உள்ளவங்க அவங்கள பக்கத்தில் உள்ளவங்க தான் அவங்களை தெரிவாங்க, அப்போ அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இல்லை, அது இந்த டீச்சிங் மெத்தட் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அவர் சொன்னது முக்கியமான செய்தி, தொழுகையை பொறுத்தவரையில இஸ்லாம் தொழுகைக்கு நேரம் குறித்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் தஆலா தொழுகையை சொல்றான். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆரம்ப நேரம், முடிவு நேரம், ரைட். இந்த நேரத்துக்குள்ளதான் அந்த தொழுகையை நம்ம தொழ வேண்டும், இதுதான் அஸ்ஸு. மகரிபை எப்போ தொழ வேண்டும்? மகரிபுடைய நேரத்தில். அசரை அசருடைய நேரத்தில். அசருடைய நேரம் முடிந்து விட்டால் வேறொரு தொழுகை கிடையாது, அடுத்த தொழுகை. இந்த அசருடைய நேரம் முடிந்து விட்டால் திரும்ப அசர் தொழுகை கிடையாது, மகரிப் தொழுகை தான் வரும். அதான் அந்த கலா இல்லைன்னு சொல்றது. மகரிபுடைய அசருடைய நேரம் முடிந்து விட்டால் அடுத்த தொழுகை என்ன? மகரிப் தொழுகை. அந்த நேரத்தில் அசர் தொழ முடியாது. அப்ப ஒவ்வொரு தொழுகையும் உரிய நேரத்தில் தொழ வேண்டும். இந்த தொழுகைகளை பிற்படுத்துவதற்கு ரெண்டு சந்தர்ப்பங்களில் நமக்கு அனுமதி இருக்கிறது. ஒன்று மறதி, நம்ம ஒன்று தூக்கம். அப்படி மறந்தால் நினைப்பு வார டைம்ல தொழுது கொள்ளும், தூக்கம் வந்தாலும் விழிக்கிற நேரம் தொழுது கொள்ளும். இப்ப சிலர் வந்து சும்மா கொஞ்சம் மயக்கமா தூங்கிடுவாங்க, கொஞ்சம் முன்னாடி தூங்கிடுவாங்க, எழுந்து பார்க்கும் போது ஷார்ட் ஆகி, அப்படி நிறைய நடக்குது. இப்ப எப்படி தொழுவது என்று கேட்டால், முதலில் அவர் லுஹரை தொழ வேண்டும், இகாமத் சொல்லி லுஹரை தொழ வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அசரை தொழ வேண்டும், அதுக்கு அடுத்ததாக மகரிபை தொழ வேண்டும், அதே போலதான் இஷாவை தொழ வேண்டும். பள்ளியில ஜமாத் நடந்தாலும் பிரச்சனை, இவர் போறார் ஜமாத் நடக்குது, அவர் அந்த ஆர்டருக்கு தான் தொழணும். ஃபர்ஸ்ட் லுஹர், அதுக்கு பிறகு அசர், அதுக்கு பிறகு மகரிப், அதுக்கு பிறகு இஷா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போய் வரும்போது அப்படி தூக்கம் போனிச்சு, 4 அல்லது 5 தொழுகைகள் அவங்களுக்கு, அப்படி 3 அல்லது 4 தொழுகைகள் அப்படி இதாயிச்சு, உடனே அந்த ஆர்டருக்கு தான் அவர்கள் தொழுதார்கள் என்றதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஆர்டர் மிஸ் ஆகக்கூடாது, மறந்தாலும் தூக்கம் போனாலும். இதுக்கு பாவம் கிடைக்குமா? இல்லை, என்னால் நம்மட இதை தாண்டியது. அப்படி தொழலாம். மேலதிகமாக என்றால், வேறொரு தொழுகை தொழக்கூடிய இமாமுக்கு பின்னால நம்ம வேறொரு தொழுகை தொழ முடியுமான்னு கேட்கிறார். உதாரணமா அசர் தொழக்கூடிய இமாமுக்கு பின்னாடி நம்ம துஹர தொழலாமென்றால் அது கூடும், அது நமக்கு அனுமதிக்கப்பட்டு. ஆனால் நம்ம விடுபட்ட தொழுகைகளை ஓடருக்குத்தான் தொழ வேண்டும். அடுத்ததாக தொழுகைய கசர் செய்தல் என்ற ஒரு நிலையை இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தது. இந்த கசர் என்பது எப்போது செய்யலாம் என்றால், பயணத்தில் இருக்கும் போதும் யுத்தத்தில் இருக்கும் போதும் தான் கசர். இப்போ யுத்தத்தை பற்றி பேச தேவையில்லை, நமக்கு பிராக்டிக்கலாக தேவையானது பயணம் மட்டும்தான். இப்போ பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஊரை விட்டு வெளியே போன பிறகு, சொந்த ஊரை விட்டு வெளியே போன பிறகு அவர்கள் தொழுகையை கசர் செய்து தொழுவதுதான் சிறந்தது. எந்தெந்த தொழுகை? லுஹர், அசர், இஷா. இந்த மூன்று தொழுகையையும் கசர் செய்து தொழுவதுதான் சிறந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க வாஜிப், கசர் செய்யறது வாஜிப்னு சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ கசர் செய்து தொழுவது ஒரு வகையான தப்பான விஷயம் போல நம்ம நினைக்க கூடாது. அடுத்த விஷயம் வந்து ஜம்மு செய்வது. ஜம்மு என்றால் என்ன? சேர்த்து தொழுவது. சேர்த்து தொழக்கூடிய தொழுகைகள் நான்கு, ரெண்டு செட், லுஹர், அசர், மகரிப், இஷா. இந்த சேர்த்து தொழுவதை பொறுத்தவரையில் ஜம்மு தக்தீம், ஜம்மு தஅக்கீர். முற்படுத்தி சேர்த்து தொழுவது, பிற்படுத்தி சேர்த்து தொழுவது. முற்படுத்தி சேர்த்து தொழுவது எப்படி இருந்தால், இப்போ நம்ம பயணம் போய் கொண்டிருக்கிறோம், லுஹருடைய நேரத்தில் ஒரு இடத்துல நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலேயே லுஹரை தொழுவது, ஒரு இக்காமா சொல்லி அசரை தொழுவது, ஜம்மு செஞ்சு முடிச்சு. அப்போ இது வந்து முற்படுத்தி தொழுதிருக்கிறோம். எந்த நேரத்தில் தொழுதிருக்கிறோம்? லுஹருடைய நேரத்தில். ஊரை விட்டு வெளியே போனத்தால் நம்ம எப்படி தொழப்புறோம்? லுஹரை இரண்டாகவும் அசரை இரண்டாகவும் தான் தொழப்புகிறோம். அல்லது நம்ம என்ன பண்ணிட்டோம் என்றால், லுஹருடைய நேரத்தில் நமக்கு பள்ளி கிடைக்கல, அல்லது பள்ளி கிடைக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக போக நினைக்கிறோம், விருப்பத்தை பொறுத்தது. போய் சேரம் ஐந்து மணிக்கு ஒரு இடத்துல போய் சேரம், ஒரு பள்ளி கிடைச்சிட்டு அல்லது பள்ளி கிடைக்கல ஒரு இடம் கிடைக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் முதலில் லுஹரை தொழுவீர்கள் இக்காம சொல்லி, பிறகு உடனே இக்காம சொல்லி அசரை தொழுவீர்கள். இப்போ தொழுத நேரம் எது? அசருடைய நேரம். எனவே லுஹரை அசருடைய நேரத்திற்கு பிற்படுத்தியதனால் இது ஜம்மு தஹீர் என்று அழைக்கப்படும். ஜம்மு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் செய்யலாம். என்ன சந்தர்ப்பம் என்றால், ஊரில் இருக்கிற சந்தர்ப்பம். ஊரில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஜம்மு செய்யும் போது ஒன்று மழை, கடுமையான மழை பெய்கிறது, அப்ப ஜம்மு செய்யலாம். அல்லது நமக்கு கடுமையான நோயாக இருக்கிறது, ஜம்மு செய்யலாம். அல்லது ஒரு சிச்சுவேஷன் வந்து பயங்கரமான சிச்சுவேஷனாக இருக்கிறது, பயங்கரவாதம், இந்த நேரத்தில் ஜம்மு செய்யலாம். இப்படி ஜம்மு செய்யும் போது தொழுகையை சுருக்க முடியாது, முழுமையாகத்தான் தொழ வேண்டும். இதுதான் ஜம்முவோடு சம்பந்தமான, கசரோடு சம்பந்தமான விஷயம். அடுத்து சகோதரர் கேட்டது சுபோ தொழுகையுடைய விஷயம். இப்போ சில நேரங்களில் வீட்டிலிருந்து இப்போ சுபோவுக்கு அதான் சொல்ல போது நாலே முக்கால், நமக்கு ட்ரெயின் வந்து நாலரை அல்லது பஸ் வந்து நாலரை, இப்போ அவசரமாக முட்கூட்டி சுபோ தொழுதுட்டு போகலாமா? முடியாது. வக்து வராமல் எந்த தொழுகையையும் தொழ முடியாது, தொழுதால் அது தொழுகையாக கொள்ளப்பட மாட்டாது. எனவே ஃபஜ்ர் தொழுகை பயணம் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடங்கள், பத்து நிமிடங்கள் முற்படுத்தி தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹு தஆலா அலம். நல்ல முக்கியமான பாயிண்ட் அவங்க கேட்கறது, ரைட். கசர முடிச்சுட்டு முடிக்கிறார். அவங்க என்ன கேட்கிறாங்கடா, இப்ப நான் பயணி, சென்னையில் இருக்கிறேன், லுஹரத்துல் உள்ளது கீழே போனேன், போனால் ஜமாத்து நடக்குது, இப்ப எனக்கு சிறந்தது என்ன? கசர செய்யறது. சிறந்தது கசர செய்யறது. இப்ப ஜமாத்தோட பள்ளியில போய் சேர்ந்துட்டேன், இப்ப இந்த நேரத்தில் நான் கசர் செய்வதா அல்லது ஜமாத்தோடு பூர்ணமாக தொழுவதா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முசாஃபிர் யுத்திம்மு கல்ஃபல் முகீம் அவ்கமா கர்சா இதா சல்லல் முசாஃபிரு கல்ஃபல் முகீமி அத்தவ்மா. ஒரு பயணி ஊர்வாசிக்கு பின்னால் நின்று தொழுதால் பூரணமாகத்தான் தொழ வேண்டும். இப்ப நான் போய் தொழும் போது தொழுகிற இமாம் ஊர்வாசி, எனவே அவர் நான்கு ரக்கா தொழுகிற நேரத்தில் நான் நான்கு தான் தொழ வேண்டும். இரண்டோடு சலாம் கொடுத்து விட்டு எழுந்திருக்க முடியாது. அடுத்ததாக இப்ப ட்ரெயின்லயே பயணம் போயிட்டு இருக்கிறோம், ஃபஜ்ர் டைம் வந்துட்டு எத்தனையாவது ரக்காத்துல போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. பொது விதி என்ன? ஊர் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதால் பயணி நான்கு ரக்காத் பூரணமாக தொழ வேண்டும். அந்த பிரயாணி வந்து இமாம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், பின்னால் இருக்கிற மக்கள் மார்க்க அறிவுள்ளவர்களாக இருந்தால் இமாம் கசர் செய்வார் சொல்லலாம். நாங்கள் கசர் செய்ய போறோம், நீங்க எழுந்து கொழுங்கன்னு சொல்லணும். மார்க்க அறிவில்லாத மக்களாக இருந்தால் குழப்பம் வரும். பெட்டர் வந்து நம்ம தவிர்ந்து கொள்றது, நம்மை நிற்பந்தித்தார்களா இருந்தால் நம்ம பூரணமாக தான் தொழிக்கணும். இல்லாட்டி என்ன நடக்கும் என்றால், அங்கிருந்து ஒரு சுபான் அல்லான்னு வார், இன்னும் ஒரு சுபான் அல்லான்னு வார், மற்றவர் ரெண்டரை காத்துட முடிஞ்சிட்டு பாயின்னு சொல்லுவார். அப்ப நிறைய பிரச்சனை அதனால உருவாகும். ஒன்று நம்ம தொழிக்காம ஒதுங்கணும், அல்லது தொழிக்க போனோம் என்றால் பூரணமாக தொழிக்க வேண்டும். இப்ப பயணத்தில் வரக்கூடியவர், அதுவும் ஒரு நல்ல கேள்வி, பிராக்டிக்கலான கேள்வி. பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ரைட் ஊருக்கு வந்து சேர்றார், இஷாவுடைய ஜமாத் நடந்து கொண்டிருக்கு, எதை தொடரணும்? அவர் மகரிப் தொடரும், ஜமாத்தோட சேர்றதா இல்லையா? ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவர் ஜமாத்தோட சேர்ந்து மூன்றாவது ரக்காத்தோட அவருடைய தொழுகையை முடித்துக் கொள்வார். நல்லா புரிஞ்சு கொள்ளு. ஷேக் பின் பாஸ் வந்து ஒரு முஃப்தி, அவர்களுடைய ஃபத்வா என்னன்னு கேட்டால், இப்ப மகரிப் தொழுகையை அவர் தொழப்புறா எந்த இமாமுக்கு பின்னாடி? இஷாவுடைய இமாமுக்கு பின்னாடி தொழப்புறார். அப்ப மகரிப் எத்தனை ரக்காத்? மூணு. இமாம் என்ன செய்வார்? நாலா ரக்காத்து கிளம்புவார். எனவே இவர் மூன்றாவது ரக்காத்தோடு இருந்து விடுவார். யார் பின்னால் தொழக்கூடியவர் இருந்து அவர் அத்தியாயத்தை செப்பரேட் ஆகுது, அவர் சலாம் கொடுத்து விட்டு போவார். ரைட். இது ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது தொடர்பாக தந்த பத்துவார். கடைசியான கேள்வி, இது கேள்வி சான்ஸ் இல்லைன்னா நாலு மணிக்கு ட்ரெயின்ல போகும்போது சில நேரங்களில் நமக்கு ட்ரெயின்லேயே தொழ வேண்டிய ஒரு நிலை உருவாகுது. எனவே நமக்கு வேற வழி இல்லை, உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்பதனால் ட்ரெயின்ல நின்று தொழ முடியுமா இருந்தால் நின்று தொழுவது, நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுவது. இப்ப உட்கார நிற்கிற பிரச்சனைக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஒது செய்யணும். ஒது செய்யறதுக்கு சில நேரங்களில் தண்ணி லாம்பும் அங்குள்ள பாத்ரூம்லயும் தண்ணி இருக்காது, நம்மகிட்டையும் தண்ணி இருக்காது. இந்த நேரத்தில் சரி உருவு போய் தொழுவோம் என்றிருந்தால் தொழுகையுடைய வக்து போய்விடும். இப்ப என்ன செய்வது என்று கேட்டால், பொதுவாக தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்ன செய்யலாம்? தயமம் செய்யலாம். அது குளிப்பு, கடமையான குளிப்பாக இருந்தாலும் சரி, பொதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பதிலாக தயமம் செய்யலாம். தயமம் செய்யக்கூடிய முறை மிக சிம்பிளானது. பிஸ்மில்லான்னு சொல்லி கையை நிலத்தில் அடிப்பது, பிறகு கையை எடுத்து இப்படி ஊதிக்கொள்வது, ஊதுறது, ஊதிவிட்டு முகத்தை ஒரு தடவை இப்படி ஃபுல்லா தடவுறது, பிறகு இடது கையினால் வலது கையின் பின்புறத்தில் இப்படி ஒரு தடவை தடவுறது, பிறகு வலது கையினால் இடது கையின் பின்புறத்தில் இப்படி ஒரு தடவை தடவி விடுவது தான். இதுக்கு புழுதி கலந்த மண் இருந்தால் பெட்டர். என்ன குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபத்தயம்மமும் சஹீதன் தய்யிபா, புழுதி கலந்த மண்ணை கொண்டு தயமிச்சு. புழுதி கலந்த மண் இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் போகும்போது ஒரு மரத்தில் அடித்து தயமம் செய்திருக்கிறார்கள். புரியுதா? அப்ப மரத்தில் அடித்தும் தயமம் செய்யலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை செய்து காண்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இப்ப ட்ரெயின்ல நீங்க என்ன பண்ணலாம் என்றால், நிலத்துல அடிக்கலாம், அல்லது ட்ரெயினுடைய சைட்ல அடித்து தயமம் செய்யலாம், அல்லது ஒரு ஸ்டேஷன்ல நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னா கீழறங்கி நிலத்தில் அடித்து தயமம் செய்து விடலாம். அவட தண்ணி அடைக்கிறார்கள். தயமம் செய்யக்கூடிய முறையை மீண்டும் சொல்றேன், வந்து நல்லா கவனிச்சு பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. மனசுல உங்களுக்கு ஃபீலிங், எண்ணம் வரணும், நீயத் உதவுக்கு பதிலாக அல்லது குளிப்புக்கு பதிலாக இந்த தயமத்தை செய்கிறேன் என்று செய்துவிட்டு கையை நிலத்தில் ஒரு முறை இரண்டு கைகளையும் அடிப்பீர்கள். அடித்து விட்டு அப்படியே கையை தூக்கி ஊதுங்க. அது புழுதி பட்டிருந்தாலும் சரி, படாவிட்டாலும் ஊதுவது சொன்னா ஊதி விட்டு அப்படியே கையை எடுத்து முகத்தை ஒரு தடவை இப்படி தடவும். முகம் முழுக்க தடவினதுக்கு பிறகு இடது கையால் வலது கையின் இந்த பகுதியை இப்படி தடவிடும். கீழே போக தேவையில்லை, மணிக்கட்டு வரை. பிறகு வலது கையால் இடது கையின் மணிக்கட்டு வரை கீழே இப்படி தடவும். மேல் பக்கத்தை தயமும் முடிச்சு. அப்படின்னா கைரிதோட கிளாஸும் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ், டைமும் முடிஞ்சு. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த ஸ்தஃபிருக.